கோலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம், காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம், உம்மன்பு என்றென்றும் மாறாதையா, உன்னினைவில் நான் என்றும் வாழ்வேனையா, உன்னிதய வாசல் தேடி வருகிறே, என்னிதயம் உரைய என்னில் வருமே, உன்னிதய வாசல் தேடி வருகிறே, என்னிதயம் உரைய என்னில் வருமே, நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்டருக்கும் இனிய அன்பான இறை மக்களே, உண்மையின் சார்பாய் நாம் நின்றிட உண்மைக்கு குரல் கொடுக்க இந்த நாளில் ஆண்டவர் வாசகங்கள் வாயிலாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த கல்வாரி வழியை நாம் நிறைவோடு கொண்டாட இதய அன்பு நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள காத்திருக்கிறது. 5000 பேருக்கு ஆண்டவர் உணவு கொடுத்த அந்த மேலான புதுமையை, உலகமறிந்த ஒரு புதுமையை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். அதில் ரெண்டு பேருடைய கதாபாத்திரங்களை நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு பக்கம் பிலிப்பு, இன்னொரு பக்கம் அந்திரேயா. இவர்கள் இருவரும் நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை சித்தாந்த தத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள இறைவனுடைய ஆவி நம்மை நிறைவாய் நிரப்ப இதை ஆண்டவிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனுடைய அருளை இந்த காலை பொழுதிலே கனிவிறக்கம் கொண்ட கடவுள் நம் மீது இரக்கம் காட்ட அவரை நோக்கி மன்றாடுவோம்.
இயேசுவின் இருதயமே என்னை காக்கும் இதய தெய்வமே, இயேசுவின் இருதயமே என்னை காக்கும் இதய தெய்வமே,
இயேசுவின் இருதயமே என்னை காக்கும் இதய தெய்வமே,
இயேசுவின் இருதயமே என்னை காக்கும் இதய தெய்வமே,
இயேசுவின் இருதயமே என்னை காக்கும் இதய தெய்வமே,
இயேசுவின் இருதயமே என்னை காக்கும் இதய தெய்வமே,
என்னை காக்கும் இதய தெய்வமே,
என்னை காக்கும் இதய தெய்வமே,
இயேசுவின் இருதயமே அன்பினாலே என்னை நிரப்புமே,
இயேசுவின் இருதயமே உன் 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 அன்பினாலே என்னை நிரப்புமே,
அன்பினாலே என்னை நிரப்புமே, அன்பினாலே என்னை நிரப்புமே, இருதயமே இ இருதயமே
எல்லாமுள்ள இறைவிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனத்தினரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவ நீரே. எங்கள் இதயங்கள் உமக்கு என்ற மன்றாட்டை புரிவதாலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மையே என்றும் மேன்மைப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமீன்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 வார்த்தைகள் 34 முதல் 42 முடிய. அந்நாட்களில் கமாலியல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது, இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு தீங்கு செய்ய எண்ணி உள்ளதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெய்யூதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நையப்புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா, எளிய குரல் தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா, எளிய குரல் தனிலே. இன்னிதய துடிப்புக்களோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இதய துடிப்புக்களோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரல் தனிலே.
காலத்தின் குரல் தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரல் தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமும் ஆகினாய், ஆதியும் அந்தமும் ஆகினாய். மழலையின் சீரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சீரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரல் தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரல் தனிலே. என் இதய துடிப்புக்களோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. என் இதய துடிப்புக்களோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரல் தனிலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனித அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கல்லேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல்நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும், சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருப்போருக்கு கொடுத்தான். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்று வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளங்களை கண்ட மக்கள் உலகத்திற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய கல்வாரி பலியினுடைய மையமாய் இந்த இறைவார்த்தை பகிர்வில் ஆண்டவர் நமக்கு 3 கதாபாத்திரங்களை சிந்திப்பதற்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்ப்பதற்கு ஒரு மாதிரியாக கொடுக்கிறார். முதல் மனிதராக இருப்பவர் கமாலியல். நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்டிருப்போம், யாரை பற்றி படிக்கும் போது நம்ம கமாலியலை கேள்விப்படுவோம் அப்படின்னா, பவுலை பற்றி படிக்கிற பொழுது கமாலியருடைய வாழ்க்கை அல்லது கமாலியல் அப்படின்ற பெயர் நமக்கு வரும். ஒரு மறை வல்லுநர் ஆசிரியர் அப்படின்ற முறையில் நற்செய்தியில் 2 கதாபாத்திரங்கள், ஒன்று அவருடைய சீடராக இருக்கிற பிலிப்புவும் அந்திரேயாவும் நமக்கு இன்றைக்கு சிந்திப்பதற்கு இறைவன் கொடுக்கிற ஒரு 3 நாயகர்களாக நான் பார்க்கிறேன். முதல்ல நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா, கமாலியலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். கமாலியல் படித்து சட்டம் அறிந்த ஒரு பெரும் மனிதராக இருக்கிறார். அதான் இன்றைக்கு வாசகத்தினுடைய முதல் பகுதி. கமாலியல் என் பெயருடைய பரிசெயர் ஒருவர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார். கமாலியல் நல்ல இறை ஞானம் உள்ள ஒரு மனிதர், தோராவை முழுவதுமாக படித்த சட்ட அறிஞர். அதைத்தான் எப்படி புரிந்து கொள்வது? பரிசேயர்களுக்கு மத்தியிலே தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்று பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு மதிப்பு இருந்தது. அவர் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட அறிஞர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அவ்வளவு தூரம் இறை ஞானம் உள்ளது. இப்படிப்பட்ட மனிதரிடம்தான் யார் போய் சட்டம் கற்றுக்கொண்டார்கள் என்றால், நம்முடைய பவுலடியார் இவர்கிட்ட தான் போய் கற்றுக்கொண்டார். இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் டீச்சராக அவர் போய் பிடிக்கிறார். அவர்கிட்ட தான் போய் தன்னுடைய இறை ஞானத்தை, அந்த அடிப்படை நூல்களுடைய அறிவை, சட்ட விளக்கங்களை, ஒழுக்க நடவடிக்கைகளை இவை எல்லாம் அங்கு தான் அவர் கற்றுக்கொண்டார். பொதுவாகவே யூத சட்ட வல்லுநர்களுக்கு நல்ல பெயர் இருக்காது. அங்கே யாருக்குமே நல்ல பெயர் இருக்கார். ஆனால் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தில் கமாலியலை நல்லவராக வாசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. மத்தேய நற்செய்தி 23:2, அதே மத்தேய நற்செய்தி 13:15 வசனம். இதிலெல்லாம் மறைநூல் அறிஞர்களை பற்றி, இந்த சட்ட வல்லுநர்களை பற்றி கடுமையான வார்த்தைகள், இயேசுவோடு மோதல் நிறைந்த இடங்களாக காக்கப்படும். லூக்கா நற்செய்தி 20:46 அதிலையும் கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பவுலுடைய ஆசிரியராக இருக்கிற அந்த கமாலியலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார். இயேசுவோட கட்டாய வயதில் மூத்தவராகத்தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, இயேசுவோட பவுலடியார் 3 குறைந்தவராக நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த பவுலடியாருக்கு பாடம் சொல்லி கொடுத்த அவருடைய வாத்தியார் குறைந்தபட்சம் அவரோட ஒரு 20 கூட இருக்கிறார்னா, ஒரு 50-55 உடைய ஒரு மனிதராக இருப்பார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அவருக்குள் ஒரு மாற்றம் இருக்கிறது. என்னதான் நான் அறிந்திருந்தாலும், என்னதான் நான் தெரிந்திருந்தாலும் இந்த இயேசு என்கிற மனிதனுடைய வார்த்தை பலரை தொடுகிறது. நான் இந்த பேதுருவை பார்த்திருக்கிறேன், நான் இந்த யோவானை பார்த்திருக்கிறேன், இந்த அந்திரேயாவை பார்த்திருக்கிறேன், இந்த பிலிப்பை நான் பார்த்திருக்கிறேன். இவங்க எல்லாரும் என் கண்பட எனக்கு முன்பாக வளர்ந்தவங்க தான். ஆனால் இயேசுடைய இறப்புக்கு முன்பு அல்லது இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இருந்த நிலைமை என்பது வேறு. குறிப்பாக இயேசு உயிர்த்த பிறகு, இவர்களை கண்டு திடப்படுத்திய பிறகு இவருடைய வாழ்க்கை முறை வேறவாக இருக்கிறது என்பதை பார்த்து கமாலியல் ஆச்சரியம் கலந்த ஒரு உண்மையை தேடுகிறார். அதான் இங்க நான் சொல்ல வருகிற வார்த்தை, ஆச்சரியம் கலந்த ஒரு உண்மை. நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லா காரியமும் தெரியும், நான் படித்த என் வேதத்தில் இருக்கிற கற்றுக்கொண்ட இந்த யாவே கடவுளே உயர்ந்த ஒரு கடவுள், யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அடிச்சு நிக்கல. ரியாலிட்டியை பார்க்குறார். ஓய், திஸ் பீப்புள் ஆர் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு சேஞ்ச் இருக்குதே, அதுவும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இவர்களிடமிருந்து இருக்குதே. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, த சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், த சோர்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும் போது, ஜீசஸ் அப்படின்ற வார்த்தையை, ஏசு அப்படின்ற வார்த்தையை இவர்கள் அழுத்தி சொல்கிற பொழுது தான் அந்த வார்த்தையின் மீதும், அந்த பெயரின் மீதும், அந்த ஆழ்தன்மையின் மீதும் இவருக்கு ஒரு பற்றும் பாசமும் வருகிறது. என்னுடைய கம்பாரிசன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இவர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் ஒருவேளை பவுலடியாருக்கும் இயேசுவை பற்றி அறையும் குறையுமாய் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை பவுலடியாரே கமாலியலோட முரண்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கமாலி ஒரு ஆசிரியர் எப்படி இருக்காரோ அதே போல தான் மாணவர் இருப்பார். அலெக்சாண்டர், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ அப்படின்னு நம்ம வரிசைப்படுத்துகிறோம் இல்லையா, அதே போல் நம்ம வரிசைப்படுத்தி பார்க்குறோம் அப்படின்னா கமாலியலுக்கு இருக்கிற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, ரியாலிட்டியை பார்த்து அதில் இருக்கிற யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை பவுலடியாருக்கும் அவர் சொல்லிக் கொடுத்தாரா, சொல்லிக் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு என்னுடைய கற்பனையில் நான் நினைத்து பார்க்கிறேன். ஆக இந்த கமாலியல் தான் இந்த இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு, தெயுதா, கலிலேயனான யூதா, இவர்கள் எல்லாரும் ஒரு ஒரு இனக்குழுக்களை தனக்கென்று ஒரு வட்டாரத்தை உருவாக்கி ரோமை அரசுக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். நீங்கள் அவர்களை ஒடுக்க நினைத்தீர்கள், ஒடுங்கி போனார்கள், அழிந்து போனார்கள். காரணம், அது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கிளர்ச்சி கூட்டம். ஆனா இதை பண்ண பந்த 11 பேரும் இந்த 11 பேரும் சேர்ந்து பேசுகிற விதம், இவர்கள் நடந்து கொள்கிற விதம், இவர்கள் மக்களை அணுகுகிற விதம், கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிற விதம், செயல்பாடுகள், இதையெல்லாம் நான் பார்க்கிற பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களை தொலைக்க முடியாது. மேலும் நீங்கள் கடவுளோடு போராடுகிறவர்களாக மாறிவிடக்கூடும். ஏனென்றால் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டம் அல்ல, இது கடவுளுடைய அருளால் உருவாக்கப்பட்ட கூட்டம். அதனாலதான் சொல்றாரு, அவங்களை தொலைத்தது போல நீங்கள் என்ன செய்ய முடியாது, தொலைத்து விட முடியாது. நீங்கள் அப்படி செய்தால் கடவுளோடு போராடுகிறீர்கள். கடவுளோடு போரிட்டு எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. தோல்வியை தழுவுவோம் என்று தெரிந்தும் போட்டிக்கு செல்லுகிற ஒரு கோளை போல, முட்டாள் போல நீங்கள் செயல்படுகிறீர்கள் அப்படின்றத கமாலியல் ரொம்ப அழகாக சொல்லுகிறாருங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, கொண்ட கொள்கையில் நிலைப்பாடு இருந்தாலும், கொண்ட கொள்கையில் நிலைப்பாடு இருந்தாலும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை தாங்க முதிர்ச்சி அடைந்த ஒரு மனநிலை. இப்போ எனக்கு ஐகாவ் மை ஓன், எனக்குன்னு ஒரு ஹோப், நம்பிக்கை எனக்கு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கும். ஒரு சில பேருக்கு கடவுள் இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும், ஒரு சில பேருக்கு கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஒரு பொது வழியில் உட்கார்ந்து விவாதிக்க வருகிற பொழுது அந்த ரெண்டு ஐடியாலஜியும் தூக்கி வச்சுட்டு எது சரி அப்படின்னு யோசிக்க வராம பார்த்துங்க, அவன் தாங்க உண்மையான ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதன். அந்த அறிவு முதிர்ச்சி அங்கே தான் தெரியும், ஞானம் அங்கே தான் பிறக்கும். அப்போது இந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது கமாலியல் நமக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக நிற்கிறார். அதான் நம்ம பல நேரங்கள் நம்ம வீடுகளில் பேசும்போது, அவன் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் சொல்லுவான் அப்படின்றாங்க. நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்கிறத அடுத்தவனை நம்ப வைக்கிறத பெருமையாக நாம் நினைக்கிறோம். நமக்கு முன்னாடி ஏற்றுக்குருவான், நீ பிடிச்ச மயிலுக்கு 3 காலா, ஆமையா 3 கால் தான், அங்கிட்டு போய் சொல்லுவான், முட்டா போய் பேச தெரியாம பேசுகிறேன், அவன்கிட்ட போய் என்னத்தை பேசுறது அப்படின்னு உலகம் நம்மளை பற்றி பேசும். நாம் ஜெயிச்சுட்டு தான் நம்ம நினைக்கிறோம், அவனை பொறுத்தவரை நம்ம வந்து லூசு பாய், அவ்வளோதான், நம்ம ஒரு மெண்டல், நம்மளை வந்து அவன் ஒரு ஒரு அக்னி பொருளாக நினச்சிதான். அவன் பெற்ற அறிவை உனக்காக அந்த இடத்துல அடமானம் வச்சுட்டு போகிறான். ஒழிய அவன் அறிவெளி அல்ல, அவனுக்கு தெரியும் 4 கால் தான், உனக்குள்ள குறைப்புத்தி உன்னோட இருக்கிற நான் போய் சண்டை போடணும் அப்படின்றத அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். இதை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, ஐ டெல் யூ, வீட்டை நாம் சந்திக்கிற சமுதாயத்தில் சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு நம்மளால் தீர்வு காண முடியும். எஸ், நான் சொல்கிறது போல் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை மேலே எனக்கு ஒரு ஆழமான ஒரு அதை அந்த நம்புறதுக்கான சூழல்களை, அதுக்கான யதார்த்த நிகழ்வுகளை நிறைய எவிடன்ஸ் எனக்குள்ளே இருக்கும். ஆனால் இதோட ஒரு இன்னொரு காரியம் வருது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்களேன், உலகம் தட்டைன்னு உலகம் பல 4 வருஷமாக நம்பிக்கிட்டு இருந்துச்சு, உலகம் தட்டையாக இருக்கிறது அப்படின்னு. கலிலேயா வந்து உருண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்களால ஏற்றுக்கிறவே முடியல. எப்படிங்க உலகம் உருண்டையாக இருக்கும், உருண்டையாக இருந்தால் மேலே இருக்கவன் கீழே வந்துடுவான், கீழே விழுவ விழுந்துட மாட்டான், அவனுக்கு புடிமானமே இருக்காது அப்படின்னு சொல்லும் போது அந்த புவியீர்ப்பு விசை அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உலகம் தட்டையல்ல உருண்டை அப்படின்றத உலகம் ஏற்றுக்கிட்டு அந்த கொலையை செஞ்சது யார், இந்த உண்மையை மறுதளித்தது யார் அப்படின்னா, நாம தான் கிறிஸ்தவர்களாக நிறைய பேர் மறுதளித்தோம். அதனால தான் நம்ம திருத்தந்தையர்கள் அவர்கள் திருத்தந்தை ஆகி பல நாடுகளுக்கு போகிற பொழுது இதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. ஐயோ, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், உலகம் வந்து உருண்டைன்றதை ஏற்றுக்கலாமல் இருந்துட்டோம், தட்டை என்பதை நாங்கள் நம்பிக்கொண்டு இருந்து நிறைய பேரை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பலருடைய சாபுக்கு திருத்தந்தையர்களை மன்னிப்பு கேட்ட வரலாறு நம்மிடம் இருக்கிறது. ஒரு காரியம் அப்படி இருக்குது அப்படின்னா அதற்கு அடுத்து ஒரு உண்மை வருகிற பொழுது உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் சமூகத்திலிருந்து நாம் நிராகரிக்கப்படுவோம். உண்மையை அறியாதவன் அறிவிலி, நான் ஒரு இடத்துல வாசித்தது உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையை அறியாதவன் அறிவிலி, உண்மையை அறிந்து அதன்படி நடக்க விரும்பாதவன் கோழை, உண்மையை அறிந்து அதன்படி நடக்க முயற்சி செய்பவன் வீரன், அனைத்தையும் துறந்து உண்மையை பின்பற்றுபவன் தியாகியாக மாறுகிறான். எவ்வளோ அருமையான ஒரு வசனம், திருப்பி சொல்ல முடியாது. நீங்களே ரிவைண்ட் பண்ணி ஒரு முறை மறையுறையை திருப்பி கேட்டுக்கோங்க. அப்போது உண்மை எதுவென்று தெரியாமல் ஒரு காரியத்தை செய்கிறதுனால என்னுடைய பார்வைக்கு தப்பு இல்லை. ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் நாட் நோ த ட்ரூத். இயேசுனா யாருன்னு எனக்கு தெரியல. நம்ம பைபிள் அடிப்படையில் பார்த்தா எனக்கு இயேசுவை நான் கண்டுகொள்ளவில்லை. அதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இயேசுவை கண்டுகொண்ட பிறகு அவருடைய உயிர்ப்பினுடைய மகிமை நமக்கு தெரிஞ்ச பிறகும் கூட அதன்படி வாழலை அப்படின்னு சொன்னால் அது அந்த உண்மை ஏற்றுக்கலை அப்படின்னா நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அன்பு பிள்ளைகளே, பல நேரங்களில் உண்மையை சொல்கிறதுக்கும் அல்லது உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கும் நாம் தயங்குறோம் இல்லையா? என்ன காரணம் அப்படின்றத நான் யோசித்து பார்த்தேன். ஒரு ஒரு வரியில் நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை யோசித்து உங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்குதா அப்படின்னு நீங்கள் இணைத்து பாருங்கள். முதல் காரியம், பல நேரங்களில் நம்ம உண்மையை சொல்கிறதுக்கு தயங்குறதுக்கு காரணம் எனக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். முதல் காரியம், எதுக்கு நாம் போய் சொல்லுவானே, அப்புறம் நம்மளை நாலு பேர் பேசுவானே, அப்புறம் நம்ம போய் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைவானே, நாலு பேர் பஞ்சாயத்து கூப்பிடுவானே, நமக்கு சாட்சியாக கூப்பிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் பல நேரங்களில் எனக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ரெண்டாவது காரியம், நான் சொல்கிறதெல்லாம் எடுபடாது அப்படின்னு நினைப்போம். நான் சொல்கிறதெல்லாம் எவன் கேட்க போகிறேன், நம்மளாம் எவன் மதிக்க போகிறானா அப்படின்னு நாம் நினைக்கிறது. ரெண்டு மூணாவது என்னென்னா, ஊரோட ஒத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது. பத்தோடு ஒன்றா பதினொன்னா நம்ம இருந்துட்டு போயிடணும், நாம் எதுக்கு உண்மையை சொல்லிக்கிட்டு இவங்ககிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறது. மூன்று, நாலாவது, இந்த காரியத்தை சொல்கிறதுனால எனக்கு என்ன பயன், நான் போய் உண்மையை சொல்கிறேன் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு, அதை செஞ்சால் அதை சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பக்கமாக திரும்பி பார்க்குறது. அஞ்சாவதாக ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவனை குறித்த தன்னம்பிக்கை இல்லாத பயம், பயப்படுறது, ஐயோ இதை போய் சொல்லி நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி பயப்படுறோம். அஞ்சு தான் நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒன்று, நமக்கு எதுக்கு வம்பு. ரெண்டாவது, நான் சொல்கிறது எடுபடாது. மூணாவது, ஊரோட ஒத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது. இதை செய்கிறதுனால எனக்கு என்ன லாபம். நாலாவது, தன்னம்பிக்கை இல்லாத அதீத பயம். அஞ்சாவது, இது நான் இருக்கிறதுனால தான் நம்ம உண்மையவே பல நேரங்களில் சொல்கிறதில்ல. சரி, இப்போ கமாலியல் உண்மையை சொல்லியிருக்கிறார். அப்போ அவருக்கு என்ன எதனால் உண்மையை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன், உண்மை தன்னை விடுவிக்கும் அப்படின்னு அவர் நம்பினார். ரெண்டாவது, அறிவை கடந்த ஞானத்தில் அதை யோசித்தார், உண்மையை சொன்னார். மூணாவது, யார் சரின்னு பார்க்காம எது சரி அப்படின்றத கமாலியல் கொஞ்சம் யோசித்து பார்த்தார். அவர் உண்மையின் சார்பாக இருந்தார் அப்படின்றது இன்றைக்கி நமக்கு வெளிச்சமாக தெரிகிறது. நீங்கள் எல்லாரையும் எடுத்துக்கோங்க. நம்முடைய புனிதர், என்னுடைய பெயர் கொண்ட புனிதர், எங்கள் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் செந்நீர் புனிதர் அருளானந்தர், அவர் உண்மையை சொன்னதுனால தாங்க இறந்தார். உண்மையை சொன்னதால தான் இருந்தார். இன்றைக்கு சமூகத்தில் பார்க்குற நம்மாழ்வார்னு ஒரு மிக உன்னதமான ஒரு விஞ்ஞானி, இயற்கை விஞ்ஞானி, அவர் சமீப காலமாக இறந்து போயிட்டார். அவர் பல உண்மைகளை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார். இந்த இயற்கை சார்ந்த உண்மைகளை, இந்த இயற்கையின் மீது பன்னாட்டு நிறுவனங்கள் காட்டுகிற அடக்குமுறைகளில் இருக்கிற உண்மைத்தன்மையை நமக்கு அவர் எடுத்து சொன்னார். இதுபோல் எத்தனை எழுத்தாளர்கள் இவர்களாம் உண்மைக்காக உயிரை கொடுத்துருக்குறாங்க, உண்மைக்காக உயிரை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய இப்போ பார்வைக்கு தெரிஞ்சு உங்களுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம், உண்மைக்காக உயிர் கொடுத்த நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ இதை நாம் யோசித்து பார்த்தா அது நமக்கு நன்றதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திருத்தூதர்களுடைய மனநிலை இப்படி தாங்க. அவர்கள் உண்மை என்ன அப்படின்றத இயேசு இருக்கிறத வர பெருசாக அவங்க கண்டுபிடிக்க முடியல. பட் தே ஆர் இன் த ப்ராசஸ். ஜீசஸ் அவர்களை கொடுத்த ட்ரைனிங் எல்லாமே அந்த ப்ராசஸை நோக்கி அவங்கள வழி நடத்திட்டு போச்சு. இயேசுடைய உயிர்ப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு இதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இதுதான் கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடித்து நிமிந்து தலைவரை பற்றி பயங்கரமாக பகிரங்கமாக பேச ஆரம்பிக்கிறேன். என் தலைவர் இயேசு, நான் கண்டுகொண்ட கிறிஸ்து, அவர் தான் என் தலைவர் அப்படின்றத சொல்லி நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க. அடித்து பேசுகிறாங்க அப்படின்னா உண்மை, அந்த உண்மையை சொல்லும் போது தனக்கு என்ன பயம், என்ன நடந்தாலும் சரி, எதை குறித்தும் அவங்க பயப்படாமல் துணிஞ்சு பேசினாங்க அப்படின்றத நமக்கு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. சரி, இப்போ சுருக்கமாக மூணு வார்த்தை. திருத்தூதர்கள் இயேசுவை அறிவித்ததுக்கு முதல் காரணம்னா, அவர்கள் கண்டுகொண்டது உயர்வானது, அந்த விலை உயர்ந்த முத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த உண்மை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றதுனால இயேசுவை பற்றி சொன்னாங்க. உண்மை பேசுவதில் அவர்களுக்கு இருந்த ஆனந்தத்தை உணர்ந்தார்கள், அந்த ஆனந்தத்தை. ஆனால் உண்மை பேசும்போது ஆபத்து இருக்கத்தான் செய்யும். ஆபத்திலும் ஒரு ஆனந்தம், அதான் இன்னைக்கு பூசையினுடைய மைய கருத்தாக கூட நான் எடுத்திருந்தேன். ஆபத்திலும் நமக்கு ஒரு ஆனந்தம், அதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். என் அன்பு இறைப்பிள்ளைகளே, இதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பணத்துக்காக, பதவிக்காக, புகழுக்காக பல நேரங்களில் மக்களை நம்ம உண்மையை சொல்கிறதுக்கு தயங்கிடுறோம். உண்மை சொல்கிறதுக்கு தயங்குகிறோம். வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சரி என்று பட்டால் சரி என்று நாம் சொல்லணும். பல நேரங்களில் இந்த தயக்கம்தான் நம்மளை என்ன செய்யுதுன்னா பின்னோக்கி இழுக்குது. அதை தான் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில் நான் பார்க்குறேன். இதை வேறொரு ஒரு பாணியிலையும் இந்த பிரசங்கத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் உண்மையை மையப்படுத்தி நம்ம ஆபத்திலும் ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொன்னதுனால நான் இங்கே இவங்களை இப்படி தான் பார்க்குறேன். பிலிப்பிட்ட வந்து ஆண்டவர் கேட்குறார், இவர்களுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பிலிப்பு அங்கே இருக்கிற பாசிபிலிட்டியவே பார்க்கலங்க. உடனடியாக அவர் சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறாரு, இவ்வளோ 200 தனாயிரத்துக்கு வாங்கினாலும் இவர்களுக்கு உணவு பத்தாதே அப்படின்னு சொல்கிறாரு. பிலிப்பு இமிடியேட்டாக கதவை முடிட்டார். ஆண்டவரே எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, என்னையே கேட்டிங்கன்னா அது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி சட்டுன்னு முடியாதுன்னு சொல்கிறார். ஹி டசன்ட் சி த பாசிபிலிட்டிஸ். இவர் கேட்குறாரு, இந்த மனுஷன் கேட்குறாருன்னா சும்மா கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி யோசிக்க கூட இல்லாமல் எனக்கு எதுக்கு வம்பு முடியாது முடிஞ்சு போச்சு நான் இருக்குன்னு சொல்லுவானே நீ போய் தேடி பாருன்னு சொல்லுவார், அதில் எத்தனை பேர்ட்ட என்ன இருக்குன்னு பாரு அதை கொண்டுட்டு வான்னுவார். ஏகப்பட்ட வேலை எதுக்கு, ஒரே வார்த்தை முடியாது முடிச்சுக்கிட்டார். நீங்கள் நாங்களும் இந்த வேலையை பல நேரங்கள் நம்ம செய்கிறது உண்டு. நம்மகிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா அதை உடனே வாயடைக்கிறதுக்கு முடியாது தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம் இல்லையா. அந்த மனநிலை யார்கிட்ட பார்க்கப்படுகிறதுனா பிலிப்பிட்ட பார்க்கப்படுது. பிலிப்புக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார், ஆண்டவர் தோத்து போனார், நீங்கள் உங்களை யோசிச்சுக்கோங்க, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆளா தோக்குறாளா. ரெண்டாவது அதே கேள்வியை யார்கிட்ட கேட்குறார், அந்திரேயாட்டையும் அதே கேள்வி தான் கேட்குறார். அந்திரேயாட்ட ஆண்டவர் என்ன கேட்குறாரு, அந்திரேயா இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் உணவு கொடுக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே எம்ம கையில் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் கூட அடுத்த ஸ்டெப்புக்கு ஆந்திரே நகர்றாரு. எப்படி நகர்றாரு, நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது, அங்கே சின்ன பையன் இருக்கா அவன்ட்ட ஏதோ இருக்குது அவனை வச்சு ஏதாவது நம்ம பண்ணலாம், ரெண்டு மீனோ அஞ்சு மீனோ ரெண்டு துண்டோ நாலு துண்டோ அது கணக்கு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்து வர்றார். அப்போது பிலிப்பு முடியாதுன்னு சொல்லி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 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 கதவை அடைச்சிடுறாரு முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜீசஸ் அடுத்து டக்குன்னு நகர்ந்து வர்றாரு, ஓகே நீ போ அடுத்த பையன் இருக்கான். அந்திரேயாவை கேட்குற பொழுது அந்திரேஸ் ஓகே வில் டூ சம்திங், ஆனால் நம்மகிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல அங்கே இருக்குது நம்ம எதாவது செய்யலாம் அப்படின்ற மனநிலை வருகிறார். மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அந்த இடத்துல செய்கிறாரு. நாம் பிலிப்பு மாறி இருக்கிறோமா அந்திரேயா மாறி இருக்கிறோமா? பிலிப்பி மாறி இருக்கிறது தப்பிலும் தப்பு, அந்திரேயா மாதிரி இருக்கிறது ஓரளவுக்கு சரி. ஆனால் அந்திரேயாவுக்கு அடுத்த ஒரு நிலைமை இருக்குது. ஆண்டவர் கேட்கும்போது கட்டாயம் செய்வாண்டவரே நீங்கள் இருக்கும்போது என்ன கவலை அப்படின்னு யாருமே சொல்லலை பாருங்களேன். பிலிப்பு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன்னு ஆண்டவர் எதிர்பார்த்துருக்கலாம். ஆண்டவர் அந்த இடத்தில் ஏமாற்றப்பட்டார். ரெண்டாவது அந்திரேயா பார்த்து கேட்குறாரு. அவன் இந்த பதிலை சொன்னதுக்கப்புறம் கட்டாயம் இயேசுடைய முகத்தில் சின்ன ஒரு மாற்றமாவது வந்திருக்கும். அவன் முகம் சுழிச்சிருப்பார், என்னடா அப்படி இருக்காங்களே அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். தேர் வில் பி சம் சேஞ்சஸ் இன் ஹிஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். அதை பார்த்துட்டு கூட அந்திரேயா கொஞ்சம் பெட்டர் ஆன்சராக சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்திரேயாவே என்ன சொன்னார்னா பாஸ் மார்க்குக்கு தான் பதில் சொன்னார், பாஸ் மார்க் தான் வாங்கியிருப்பார். எப்படி சொல்லி பார்க்கலாண்டவர் இங்கே ஏதோ இருக்குமான்னு பார்க்குறேன், இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் நல்ல பதிலை நாம் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் உயிர்த்த ஆண்டவரை பார்த்த பிள்ளைங்க இல்லையா, அந்த உயிர்த்த ஆண்டோடைய மகிமையை கண்டுகொண்ட பிள்ளைங்க இல்லையா. இப்போ நம்முடைய ஆன்சர் பெட்டர் ஆன்சராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கம்மாளியலை போல் நாம் உண்மையை கண்டவர்களாக இருக்கணும். அந்த உண்மையை சொல்கிறதில்ல, ஆபத்து வந்தால் கூட அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படின்றத நம்ம அந்த உலகத்திற்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் அந்த பிலிப்புடைய ஃபெயில் மார்க்கு வாங்க வேணாம், அந்திரேயாவுடைய பாஸ் மார்க்கு வாங்க வேணாம், நம்ம டிஸ்டிங்ஷன் வாங்கலாம். நம்ம எல்லாருமே அதற்கான தயாரிப்புகள்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு, அதற்கான சூழல்லாம் கடவுள் நமக்கு திருச்சபை மூலமாக உருவாக்கி கொடுத்துட்டாரு. நம்ம ஆண்டவருடைய கேள்விக்கு நீ இருக்கையில் உன் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். எங்களுக்கு ஆர்டினேஷனில் பிஷப் கேள்வி கேட்பார், அது மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் வரும்போது இறைவனின் துணையை கொண்டு இதோ வருகிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம், இதெல்லாம் நீங்கள் செய்வியா அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய கேள்விகள் ஆயிருப்பி இப்படிலாம் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் ரெண்டு தடவை சொல்லிட்டு மூணாவதில் சொல்லும் போது அந்த கேள்வி கொஞ்சம் இன்டீரியராக கொஞ்சம் ஆழமான கேள்வியாக இருக்கும். இறைவனின் துணை கொண்டு இதோ வருகிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இறைவனின் துணை கொண்டு நாம் எல்லோரும் முன் செல்வோம். பிலிப்புக்கு கிடைக்காத அந்த பேர், அந்திரேயாவுக்கு கிடைக்காத அந்த மகிமை, கம்மாளியால் கண்டுகொண்ட உண்மையை கண்டுகொண்ட உங்களுக்கு கிடைக்கும். இந்த உறுதிப்பாடோடு இந்த பலியில் இறைந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், நம் சார்பாயிருப்பார். ஆமென்.
தருவேன் காணிக்கை.